குதிரை பன்மலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 3:30 நூலின்றி அமையாது உலகு என்ற நிகழ்ச்சியின் இந்த வாரம் கப்பலின் கதை என்ற புத்தகத்தின் மதிப்புரையை வழங்குவதற்காக புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாத நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். நான் கோசாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாதன் உலக நிர்வாகி. இன்று நாம் கேட்க இருப்பது நல்லூர் நாகலிங்கம் எழுதிய கப்பலின் கதை என்ற நூல். நூலாசிரியர் நல்லூர் நாகலிங்கம். இது 2002 ராம் பசுரத்தால் வெளியிடப்பட்டது. நிலப்பரப்பை கடக்க பல வழிகள் உண்டு. குறிப்பாக மாடு, குதிரை, யானை, ஒட்டகம் போன்றவைகளை துணை கொண்டு நீண்ட தூரத்தை கடந்து விடலாம். நீரின் பரப்பு குறைவானால் நீந்தி கடந்து விடலாம். கண்ணுக்கெட்டி தூரம் வரை கரையே தெரியாத அளவுக்கு அகலமுடையாதானால் மனைவி மக்களை உற்றார் உறவினர்களை தன்னோடு அழைத்து செல்வதென்றால் என்ன செய்வது என்ற கேள்வி எழுகிறது. பொருட்களை நனையாதபடி நீந்தி எடுத்துச் செல்வது சாத்தியமா என்றால் இல்லை என்பதே பதிலாக இருக்கும். மனிதன் ஆழ்ந்து சிந்தித்தான். நீரில் வாழும் தவளை, தாமரை இலை போன்றவற்றில் ஏறி தங்கியிருப்பதை பார்த்தான். நீரில் விழும் குச்சிகளில் எறும்பு போன்றவை ஊர்ந்து செல்வது அவனது கருத்தை தொட்டது. நம்மால் ஏன் மிதந்து செல்ல முடியாது என ஆராய்ந்தான். விளைவு மிதவை, தெப்பம் போன்றவைகளை ஆதிமனிதன் அமைத்தான். அகன்ற நீண்ட மரங்களை குடைந்து அந்த குடைவில் அமர்ந்து நீரின் மேல் ஊர்ந்து செல்ல தொடங்கினான். மிதவை தெப்பம் போன்றவை நாளடைவில் ஓடும் என வளரலாயிற்று. தண்ணீர் ஓட்டத்தோடு ஓடத்தை செலுத்துவது எளிதாக இருந்தது. ஓட்டமின்றி உள்ள நீர்நிலைகளை கடப்பது என சிந்தித்தான். மிக நீண்ட கழிகளை நீருக்குள் ஊன்றி தள்ளி தனது கட்டுமரத்தையோ அல்லது ஓடத்தையோ செலுத்த கற்றுக்கொண்டான். களி நிலத்தை விட ஆழமாக பகுதிகளில் ஓடத்தை செலுத்த என்ன செய்வது என்று சிந்தித்த பொழுது அதன் பயனாக துடுப்புகள் தோன்றின. துடுப்பின் உதவியால் நீரை தள்ளி படகை செலுத்துவது மட்டுமல்லாமல் விரும்பிய திசையில் படகை செலுத்தவும் இயல்பானது. ஓடம் பாய்மரமாக கப்பலாக பரிணாமம் பெற்றது. கிமு 3000 முன்பே எகிப்தியர்கள் கப்பல் கட்டும் கலையில் வல்லமை உடையவர்களாக திகழ்ந்துள்ளார்கள் என்பது எகிப்திய சிற்பங்கள், ஓவியங்கள் மூலம் அறிய முடிகிறது. பண்டைகால எகிப்து கப்பலில் 5 அல்லது 10 பேர் செல்லத்தக்க சிறிய அளவு அல்லாமல் 25 பேர் செல்லத்தக்க பெரிய அளவாகவே இருந்தது. அந்த கப்பல்கள் 20 துடுப்புகளை கொண்டு செலுத்தப்பட்டது. அந்த கப்பல்களில் மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகளும் ஏற்றிச் செல்லப்பட்டது. நம் நாட்டில் மொகஞ்சதாரோவில் 5000 முன்பு சிதைந்து போன சின்னங்களில் கப்பலின் தோற்றம் காணப்படுகிறது. இந்தியாவில் கப்பல் கட்டும் தொழிலை பற்றிய கிமு 4 கிரேக்க இலக்கியத்தின் சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது. கிமு 200 முதல் கிபி 200 வரை இந்தியாவின் கடல் வணிகமும் கப்பல் தொழிலும் சிறந்து விளங்கியுள்ளது. மௌரியர் ஆட்சி காலத்தில் கடற்படை என தனி இலாக்காவை இருந்திருக்கிறது. கிபி 75 இந்தியர்களால் கட்டப்பட்ட கப்பலில் சென்று ஜாவாவில் குடியேறியுள்ளனர் மக்கள். பாகியான் சீன யாத்திரிகர் நந்தி என்ற கப்பல் மூலம் சீனா சென்றுள்ளார். யானைப்படை, குதிரைப்படை ஏற்றிச் செல்லும் அளவிற்கு வசதி படைத்த கப்பல் இருந்துள்ளதை அஜந்தா குகையும் பறைசாற்றுகிறது. 27 வகையான கப்பல் இந்தியாவில் கட்டப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு வந்து போன மார்கோபோலோ, நிக்கோலோ காண்டி போன்றவர்கள் இந்திய கப்பல் தொழிலை வியந்து பாராட்டியுள்ளனர். 17 ஆட்சி செலுத்திய மகாராஷ்டிரர்கள் அவர்களது கப்பற்படைக்கு கண்டு பகை நாடெல்லாம் அஞ்சி நடுங்கியதற்கான சரித்திர சான்றுகள் ஏராளம் கிடைத்திருக்கின்றன. கிழக்கிந்திய கம்பெனிக்கு தேவையான 300 கப்பல்களை 1736 மற்றும் 1836 இடைப்பட்ட காலம் வரை சிறப்புற அமைத்து கொடுத்துள்ளனர் இந்தியர். இந்தியர்களின் கப்பல் கட்டும் தொழில் இப்போ ஆங்கில அரசையே அஞ்சச் செய்தது. அதன் காரணமாக 1814 இங்கிலாந்து பார்லிமெண்டில் பிரிட்டிஷ் கம்பெனிகளுக்கான கப்பல்கள் இந்திய கம்பெனிகள் மூலம் கட்டப்படக்கூடாது என சட்டம் இயற்றியது. இந்திய கப்பல்களுக்கு பிரிட்டிஷ் துறைமுகத்தில் அனுமதி இல்லை என்றும் சட்டத்தில் கூறப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் 5000 முன்பே கப்பல் பயன்பாட்டில் இருந்துள்ளது. மூவேந்தர்கள் ஆண்ட தமிழ்நாட்டில் முசிறி, பூம்புகார், கொற்கை என துறைமுகப்பட்டினம் விளங்கியுள்ளதை அறிய முடிகிறது. கடைச்சங்கம் காலமான கிமு 3ஆம் நூற்றாண்டு கிபி 2ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்தில் தோன்றிய 10 பாட்டு 8 தொகை ஆகிய நூல்கள் தோன்றின. அவற்றில் கடல் வணிகம், களங்கள், கலங்கரை விளக்கம் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. நெடுஞ்சேரலானதன் என்ற சேரமன்னன் தனியாக ஒரு கப்பற்படை வைத்திருந்தான் என பதிற்றுப்பற்று அகநானூர் மூலம் காண கிடைக்கிறது. கிமு 1000 நம்முடைய தமிழகம் ரோம், எகிப்து, இந்தோ சீனா, யவனம் முதலிய நாடுகளுடன் கடல் வணிகம் புரிந்துள்ளது அறிய முடிகிறது. சோழ மன்னர்களிடம் பழம்பொருந்திய கடற்படை இருந்திருக்கிறது. கடற்படையின் துணை கொண்டு ராஜராஜ சோழன் இலங்கை தீவை கைப்பற்றினான். ராஜேந்திர சோழனோ கடற்படையின் மூலம் இலங்கை, கடாரம், நிக்கோபார், சுமத்ரா, மலேயாவில் உள்ள தக்கோளம், மலையூர், லங்காசோகம், கீழ் பர்மாவில் உள்ள மாப்பாளம் முதலிய இடங்களை வெற்றி பெற்றான். பண்டைகால எகிப்திய கப்பல்கள் 20க்கு மேலானோர் துடுப்பு போடும் அளவுக்கு பெரிதாக அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கலை வளர்ச்சியடைய பெரிதும் காரணமாக இருந்தவர்கள் பினிசியர்கள். ஆட்களை ஏற்றிச் செல்லும் கப்பல் மட்டுமல்ல, பொருட்களை ஏற்றிச் செல்லக்கூடிய பிரம்மாண்ட வணிக கப்பல்களையே கட்டி முடித்தனர். அவற்றை கொண்டு பினிசியர்கள் இந்தியா முதலிய கிழக்கு நாடுகளுடனும் பிரிட்டன் முதலான நாடுகளுடனும் கடல் வணிகம் செய்தனர். 2 வரிசை 3 வரிசை துடுப்பு போடும் முறையை கண்டுபிடித்தவர்கள் பினிசியர்களே. கப்பல் கட்டும் தொழிலில் வல்லவர்களாக விளங்கியவர்கள் கிரேக்கர்களே. தீவுகள் நிறைந்த நாட்டில் இருந்ததால் கடல் பயணம் அவர்களுக்கு அதிமுக்கியமாக இருந்தது. போர்க்கப்பல்கள், வணிகக் கப்பல்கள், பயணியர் கப்பல்கள் என 3 வகை கப்பல்கள் ரோமானியர்கள் கையாண்டனர். முதலாவது பியூனிக் போரின் போதுதான் போர்க்கப்பலில் புதுமையை செய்ய தொடங்கினார்கள். 14ஆம் நூற்றாண்டில் திசை காட்டும் கருவி கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மனி, அமெரிக்க முதல் நாடுகளில் மிக பெரும் அளவில் கப்பற்படைகள் நிறுவப்பட்டன. போர்க்கப்பல்களில் பீரங்கிகளும் பொருத்தப்பட்டன. கடலால் சூழப்பட்ட எந்த நாட்டுக்கும் மிக அவசியமானது கடற்படை. வாணிகம் மற்றும் வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் நாட்டு பாதுகாப்புக்கும் அவசியம். முதன் முதலில் கடற்படையை நிறுவியவர் செனாக்கரில். கிமு 705-681 இடைப்பட்ட காலத்தில் அசிரிய நாட்டு மன்னன் சுமார் 125 அடி நீளமுள்ள போர்க்கப்பல் ஒன்றை கட்டினார். கிமு 483 கிரேக்க கடற்படைகள் பெரும் புகழோடு விளங்கியது. அவர்களுடைய படையிலே 1300 கப்பல்கள் இருந்தன. இங்கிலாந்தில் கிபி 900 மன்னன் ஆல்பர்ட் பெரும் கடற்படை அமைத்தார். அந்த கடற்படை 1959-1975 இடையில் 4000 கப்பல்களுடைய பெரும் படையாக விளங்கியது. நீராவியால் இயங்கும் போர்க்கப்பல்கள் 1821 கட்டப்பட்டது. 1854 துருக்கி நாட்டு போர்க்கப்பல்கள் வெடிகுண்டுகளால் அழிக்கப்பட்டது. அதன் பிறகுதான் வெடிகுண்டுகள் தகர்க்க முடியாத அளவிற்கு இரும்பு தகடுகள் பொருத்தப்பட்டது. 1906 மிகப்பெரிய போர்க்கப்பல் இங்கிலாந்தில் கட்டப்பட்டது. 18,000 டன் எடையோடு 21 கடல் மைல் வேகத்தில் செல்லக்கூடிய போர்க்கப்பலாக அது விளங்கியது. 1914 முதல் உலகப் போரில் ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டிஷ் கடற்படை அதிக உத்வேகத்தோடு பயன்படுத்தப்பட்டது. அந்த போரின் போதுதான் யூபோட் என்கிற நீர்மூழ்கி கப்பல், கியூபோட் என்ற நீர்மூழ்கி கப்பல் ஆகியவை ஈடுபடுத்தப்பட்டன. 1939 2ஆம் உலகப் போர் தொடங்கிய போது விமானத்தை வீழ்த்தும் பீரங்கிகள் போர்க்கப்பல்களில் பொருத்தப்பட்டது. விமானப்படை உருவான பிறகு போர்க்கப்பல்கள் பயன்படுத்தப்படாத நிலை உருவாயிற்று. விமானம் தாங்கி எனப்படும் புது ரக கப்பல் விமானப்படையின் முக்கிய அங்கமானது. குரூசர், நீர்மூழ்கி கப்பல்கள், தார்பிட்டோ படகுகள், துணை கப்பல்கள், டக் எனப்படும் நீராவி படகு, எண்ணெய் கப்பல் போன்றவை எல்லாம் கப்பல் படைக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பவை. ஆங்கிலேயர் வசமான பின்னால் இந்தியாவில் கப்பல் தொழில் மிகவும் பலவீனமடைந்தது. கடற்படை என்பது அறவே இல்லாத நிலை ஏற்பட்டது. 1934 ஏற்பட்ட ராயல் இந்திய கடற்படை பிரிட்டிஷ் கடற்படையின் ஒரு அங்கமாகவே இருந்தது. 15/8/1947 இந்தியா பிரிக்கப்பட்ட சமயத்தில் 6 ஒற்றை பாய்மரக் கப்பல்களும், 4 பிதரிகேட்ஸ் எனும் விரைவு போர்க்கப்பல், 16 சுரங்கவெடிகளும், வேறு சில சிறு கப்பல்களும் சிலவுமே இந்தியா கடற்படையில் இருந்தது. 1948 டெல்லி என்ற பெயரில் குரூசர் ஒன்று 7,000 டன் எடை ஏற்றிச் செல்லக்கூடிய கப்பல் இங்கிலாந்திலிருந்து வாங்கப்பட்டது. அந்த கப்பல் பின்னாளில் இந்திய கடற்படை தலைவரின் கொடிக்கப்பலாயிற்று. 1949 இந்திய கடற்படைக்காக 3 நாசகாரிகள் கப்பல்கள் வாங்கப்பட்டன. அவற்றின் பெயர்கள் ராஜபுத், ராணா, ரஞ்சித் ஆகும். ராயல் இந்திய கடற்படை என்ற பிரிட்டிஷார் சூட்டிய பெயர். 1951 இந்திய கடற்படை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. நம் இந்திய கடற்படையில் டர், குக்ரி என்ற 2 விரைவு போர்க்கப்பல்கள் உள்ளன. மிகப்பெரிய போர்க்கப்பல் அமெரிக்க கடற்படையில் உள்ளது. 45,000 டன் நிறையுள்ள பொருட்கள், 2,000 கடற்படை வீரர்கள் அதில் பயணம் செய்யும் அளவிற்கு மிகவும் பெரியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 35 கடல் மைல் வேகத்தில் செல்லக்கூடியது. அந்த பிரம்மாண்டமான போர்க்கப்பலின் உடம்பு 16 அங்குலம் கனமுள்ள எஃகு தகடால் ஆனது. பெரிய நகரத்திற்கு தேவையான மின்சாரத்தை உண்டாக்கக்கூடிய மின்னாக்க எந்திரங்கள் அந்த யுத்தக்கப்பலில் உண்டு. இந்தியாவில் இராணுவ பயிற்சி அளிக்க பல்வேறு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது டெல்லி மாநகரில் உள்ள தேசிய காப்புக் கல்லூரியாகும். இங்கிலாந்தில் உள்ள இம்பீரியல் காப்புக் கல்லூரியைப் போல நிறுவப்பட்டுள்ளது. இங்கே மூவகை படைகளிலும் உள்ள மூத்த அதிகாரிகள் பயிற்சி பெறுகிறார்கள். யுத்த தந்திரம் மட்டுமல்லாமல் இராணுவ, விஞ்ஞான, தொழில், சமூக, பொருளாதார, அரசியல் அம்சங்களிலும் கூட தேசிய காப்புக் கல்லூரியில் சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. கொச்சி, மும்பாய், விசாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் கப்பற்படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. கடற்படை அதிகாரிகளின் வரிசை அட்மிரல், வைஸ் அட்மிரல், காமடர், கேப்டன், கமாண்டர், லெப்டினன்ட், சப் லெப்டினன்ட். கடற்படைக்கென ஒரு தனி கொடியும் லட்சணியும் உண்டு. கடலோரத்தில் காவலர் நியமிக்கப்படுகிறார்கள். கள்ளக்கடத்தலை தவிர்க்க, விபத்துக்குள்ளான கப்பலில் இருப்பவர்களை காப்பாற்ற, குறிப்பிட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு கப்பல்கள் செல்கின்றனவா என்று கண்காணிப்பதும், கடற்கரையில் ரோந்து வந்து காவல் பணியாற்றுவதும், கப்பல்கள் விபத்துக்குள்ளாவதை முன்னாலேயே உணர்ந்து எச்சரித்ததும், கலங்கரை விளக்கு போன்றவற்றை நிர்வகிப்பதும் இவர்களது கடமையாகும். கடற்படை பாதுகாப்பின் முக்கிய நோக்கங்கள்: எதிரிகள் கடலொலியாக ஒரு நாட்டின் மீது படையெடுத்து வராதபடி தடுப்பது, மீறி புகுந்துவிடும் எதிரிகளின் படை வலிமை பெற முன்பே முறியடிப்பது, தாய் நாட்டின் கடற்படைக்கு பாதுகாப்பு அளிப்பது. கடலில் பயணம் செல்லும் கப்பல்களுக்கு கரை இருக்கிற இடத்தையோ துறைமுகம் உள்ள இடத்தையோ ஒளி மூலமாக உணர்த்துவதுதான் கலங்கரை விளக்கம். திசை காட்டியாகவும் வழிகாட்டியாகவும் இது விளங்குகிறது. லிபியர்கள் இருப்புச் சட்டியில் தீமூட்டி கோபுர உச்சியில் கட்டி தொங்கவிட்டு மத்திய தரைக்கடலில் சென்ற கப்பல்களுக்கு உதவியிருக்கிறார்கள். கிமு 300 அலெக்சாந்திரியாவுக்கு அருகே அமைக்கப்பட்டிருந்த கலங்கரை விளக்கம் உலக அதிசயங்களில் ஒன்றாக திகழ்கிறது. கிபி 8 நூற்றாண்டில் சோழ மன்னரால் கலங்கரை விளக்க மண்டபம் இன்னும் மாமல்லபுரத்தில் உள்ளது. கடலில் பயணிப்போருக்கு கப்பலில் உயிர்காப்பு மிதவை, உயிர்காப்பு சட்டை, தொப்பம் போன்ற சாதனங்கள், கப்பலில் பயணிப்போரின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கப்பலில் இருந்தாக வேண்டும் என்பது நமது கப்பல் துறையின் சட்டம். இதுவரை புத்தக மதிப்புரையிலே கேட்டு மகிழ்ந்த புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேயர்களே, இதுவரை புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் இந்த வாரம் கப்பலின் கதை என்ற புத்தகத்தின் மதிப்புரையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.